டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே இன்மனமே, செய்தம் வராதே இன்மனமே.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு இருக்கிற வாஞ்சைக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று சங்கீதம் 5:8 வசனம் முதல் 7 சங்கீதம் முடிய சிந்திக்கப் போகிறோம். 5 சங்கீதம் அதிகாலையின் சங்கீதம் என்று சிந்தித்தோம். கர்த்தாவே, எனக்கு செவி கொடும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று காலையிலேயே தாவீது செய்த விண்ணப்பத்தை கவனித்தோம். சங்கீதம் 5:8-9 வசனங்கள், கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், யெகோவாவே, என்னுடைய எதிரிகளின் நிமித்தமாக நீர் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். என்னுடைய எதிரிகள் எல்லாரும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தடுமாறி கீழே விழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், எனவே நான் தடுமாறி விழக்கூடாது. கர்த்தரே, என்னை நடத்த வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பாதையை எனக்கு முன்னாலே நேரே வையும். அவருடைய வாயிலே நம்பத்தக்க எதுவும் இல்லை, உள்ளே அவர்கள் பகையினாலே நிரம்பியிருக்கிறார்கள், அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியைப் போல இருக்கிறது என்கிறார். இந்த வேத பகுதியை ரோமர் 3:13 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலனால் திரும்ப எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் சொல்லும்பொழுது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் என்கிறார். சங்கீதம் 5:10-12 வரை வாசிக்கிறேன். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சற்று வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவனே, அவர்களை அழித்து போடும், அவர்கள் சொந்த ஆலோசனைகளிலேயே விழுவார்களாக, உமக்கு விரோதமாக கலகம் செய்த அவர்கள் விழுந்து போவார்களாக, உம்மிலே அடைக்கலம் தேடுகிற எல்லாரும் களி கூறுவார்களாக, நீர் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுப்பதனாலே மகிழ்ச்சியிலே என்றும் ஆரவாரிப்பார்களாக, உம்மை நேசிப்பார்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவார்களாக. தன்னை குறித்த எல்லா தீமையான காரியங்களை பார்க்கும்பொழுதும் எந்த மனிதனுக்கும் ஜபமே பலமாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை குறைவாக எதையும் செய்துவிடாதபடி அவருடைய பாதையிலே வழிநடக்க தேவையான வழிநடத்துதலுக்காக ஜெபிக்கிறார். 10 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எதிரிகளை அழிக்க வேண்டும் என்றார். இப்படி எதிரிகளுக்கு எதிரான ஜபங்களிலே சங்கீதங்களிலே வரும் முதல் ஜபம் இது. இதை குறித்து பின்னால் சற்று விவரமாக சிந்திப்போம். தாவீதின் சில ஜபங்களிலே தேவனிடத்திலே அவர் நீதி நியாயம் கேட்கிறார். தேவன் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட சில ஜபங்கள் மிகவும் கடுமையான ஜபங்களாய் இருக்கின்றன. ஏசாயாவும் இவ்வாறு ஜெபித்தார் என்று ஏசாயா 64 பார்க்கிறோம். வாசிக்கிறேன், ஏசாயா 64:2 வசனங்கள், ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். பாவத்திலே துணிந்து வாழுகிறவர்கள் மேலே நியாய தீர்ப்பு நிச்சயமாக ஒரு நாள் வரும். தேவன் அதை குறித்து செயல்படுவார் என்று வேதம் மிக திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 18:3-8 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சத்தியம் விளங்கும். கவனியங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 18:3-8 வசனம் வரை, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய தம்மால் தெரிந்து உள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். தாவீது தன்னுடைய நாட்களிலே தனக்கு எதிரானவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பது பாவம் என்று சொல்லலாம். இப்படி எதிரிகளை அழிக்க வேண்டும், அவர்களை விழத்தள்ள வேண்டும் என்ற ஜெபங்களை வேத புஸ்தகத்திலிருந்தே அகற்ற வேண்டும் என்றும் சிலர் எண்ணுகிறார்கள். இந்த காரணத்தினால்தான் வேத புத்தகத்தை சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூறுகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பகுதி அல்ல, ஏனென்றால் இது இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமற்றது என்று சொல்கிறார்கள். இது இந்த காலத்திலே வாழும் கிறிஸ்தவர்களுக்கு பொருத்தமானது என்று யார் சொன்னது? இது மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய போகும் வார்த்தைகள். கடந்த காலங்களிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தபொழுது இப்படிப்பட்ட ஜபங்களை அவர்கள் செய்தது போல மகா உபத்திரவத்தின் காலங்களிலேயும் அவர்கள் இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுப்பார்கள். தேவன் இப்படிப்பட்ட ஜபத்திற்கு செவி கொடுப்பார். அவர்களுக்கு எதிரானவர்களை தேவன் சரி கட்டுவார். ஆனால் இந்த காலகட்டத்திலே நாம் வித்தியாசமானவர்களாய் செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறோம். எப்படி? மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இது செய்ய கடினமானது என்று நீங்கள் சொல்லலாம். சரிதான், ஆனால் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12:19 நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன். ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கவனித்தீர்களா? பதில் செய்வதை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம்மை யாராவது தாக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற இயற்கை சுபாவம் என்ன சொல்கிறது? நாமும் அவர்களை திரும்ப தாக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் கையிலே எடுக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே தேவனோடு நடக்கிறவர்களாய் இல்லை. தேவனே நம்முடைய எதிரிகளை குறித்தும் செயல்படுவார் என்று அவரை நாம் நம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவரை மிக கொடூரமாய் நடத்தினார்கள். அவர் அவர்களை திரும்ப அடிக்கவில்லை. இன்றைக்கும் திருச்சபையிலே இருக்கிறவர்களும் தங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு இவ்வாறுதான் பதில் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு தேவனே சரியான நேரத்திலே சரியான மறு உத்தரவு கொடுப்பார். இது மிக அற்புதமான ஒரு சங்கீதம். மகா உபத்திரவ காலத்திலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா? இப்பொழுது நாம் 6 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இரக்கத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் தன்னை சுற்றி பார்க்கிறார். எங்கும் அநியாயம் தலைவிரித்தாடுகிறது. தன்னுடைய சொந்த இருதயத்தை அவர் பார்க்கும் பொழுதும் தேவனுக்கு முன்னால் அவரும் தான் உத்தமமாக இல்லை என்பதை உணர்கிறார். கடந்த 2 சங்கீதங்களும் காலையிலேயும் மாலையிலேயும் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் என்று சொன்னேன். இந்த சங்கீதம் மிகவும் இருளான இரவிலே நாம் பயன்படுத்தக்கூடிய சங்கீதம். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால் இது ஆண்கள் பாட வேண்டிய ஒரு பாடல் என்கிறார்கள். இது ஒரு மனம் திரும்புதலின் பாடல், இரக்கத்திற்காக கெஞ்சும் ஒரு பாடல். கவனியங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 6:4 கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த தேவையை உணர்கிறார். இவ்வாறு தன்னை கண்டுகொள்ளும் பொழுது உண்மையான மனம் திரும்புதலோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தொடர்ந்து வருவதுதான் பாவ அறிக்கை. பாருங்கள் சங்கீதம் 6:5-7 வரை. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. இங்கே தாவீதை குறித்த ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சியையும் பார்க்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் எப்படி இருக்கும் என்பதும் காட்டப்படுகிறது. மட்டுமல்ல, இன்றைய விசுவாசிகளின் நிலைமையும், அதாவது என்னுடைய உங்களுடைய நிலைமையும் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இது எத்தனை அற்புதமான ஒரு சங்கீதம். ஆழங்களிலிருந்து, அழுத்தங்களின் மத்தியிலிருந்து, தேவைகளின் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு சங்கீதம். இரக்கம் மட்டுமே நம்மை இரட்சிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன? தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவோ இரக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காகவும் அவரிடத்திலே இரக்கங்கள் உண்டு. அவரிடத்திலே மிகுந்த இரக்கங்கள் உண்டு. அவைகளிலே மிக அதிகமாக நமக்கும் தேவையானதாயிருக்கிறது. ஏசாய 52:14 பாருங்கள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே. மேலும் சங்கீதம் 69:3 வாசிக்கிறேன். நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. சங்கீதம் 42:3, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. மேலும் 38:10, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. சங்கீதம் 88:9, துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இந்த எல்லா ஜபங்களிலேயும் கிறிஸ்துவின் ஆவி தீர்க்க தரிசனமாக தன்னுடைய பாடு துயரங்களை குறித்து கூறுகிறதா இருக்கிறது. அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேலிலே மீதி இருக்கிறவர்கள் மகா உபத்திரவ காலங்களிலே பாடுகளின் வழியாகவும் கடந்து செல்வார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களிலே பலர் பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால், அவர் நமக்கு முன்னே பாடுகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறார். ஆம் பிரியமானுள்ளே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை போன்ற பாடுகளின் வழியாக ஏற்கனவே கடந்து சென்றிருக்கிறார். எனவே அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு அருமையான இரட்சகர் நமக்கு இருப்பது எத்தனை பெரிதான ஒரு சிலாக்கியம் இல்லையா? சங்கீதம் 6:8 வாசிக்கிறேன். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவரே நம்முடைய ஜபத்திற்கு பதில். வசனம் 9, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 5:7 சொல்லும்பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியை நிமித்தம் கேட்கப்பட்டே. இதுவே இன்று நம்முடைய நம்பிக்கை. நாம் ஆழமான கஷ்டங்களிலே இருக்கும்பொழுதும் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் பாடுகளின் வழியாக, துயரங்களின் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? முறுமுறுப்பதை விட்டுவிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரை நீங்கள் கடந்து சென்றிராத ஒரு வேதனையான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படியென்றால் இந்த சங்கீதம் உங்களுக்காகவே வருகிறது. மேலும் நாம் சங்கீதம் 7 கவனிப்போம். இதுவும் பழி தீர்க்க வேண்டும் என்று கூப்பிடும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் ஆதியாகமம் 18:25 நாம் பார்க்கிறது போல சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று எழுதலாம். இந்த 7வது சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை வாசிக்கிறேன். பென்யமீனனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். இந்த சிகாயோன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சத்தமாக அழுவது என்று பொருள். இந்த பாடலிலே தாவீது தனியாக சத்தமாக அழுகிறார். தாவீதே இந்த பாடலை பாடும்பொழுது கேட்டிருப்போம் என்றால் அது எத்தனை அருமையானதாய் இருந்திருக்கும் இல்லையா? இது உரத்த குரலிலே அழும் ஒரு பாடல். இந்த பாடல் மகா உபத்திரவ காலத்திலே மீதம் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லும் இறுதியான பாடுகளின் மத்தியிலே அவர்கள் கூப்பிடும் சத்தமாய் இருக்கும். பாவம் மனுஷருக்கு எதிரான ஒரு அழுகுரல். இந்த தலைப்பு தான் அடுத்த சங்கீதத்திற்கும் எடுத்தாளப்படுகிறது. ஜபத்தின் மேலே தாவீதுக்கு இருந்த நம்பிக்கையை சற்றே கவனியுங்கள். சங்கீதம் 7:2 வசனங்கள். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். மனுஷனை பிடித்துக் கொண்டு போகிற சிங்கம் எது? அதுதான் சாத்தான். இந்த சாத்தானை குறித்து தான் பேதுருவும் சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:8 வசனத்திலே, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து நியாயமற்ற பாடுகளை குறித்து தாவீது பேசுகிறார். 7:3-4 வசனங்கள். என் தேவனாய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருந்ததும், என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். நியாயமில்லாமல் குற்றமற்றவர்கள் படும் பாடு இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியாத உண்டாயிருக்கிறது. ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஒருநாள் அவர் அதை நமக்கு விளக்கி காண்பிக்கப் போகிறார். நாம் புரிந்து கொள்ளாத பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நடைபெற்றது, நடைபெறுகிறது, இன்னமும் நடைபெறும். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. அதுபோலவே என்னுடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் அதை அவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். இப்பொழுது இங்கே ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். கவனியங்கள். சங்கீதம் 7:6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. தேவன் எதிராளிகளை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிறார். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ புதிதான ஒழுக்க முறை வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் பழங்காலத்திலேயே, ஏன் நோவாவின் காலத்திலேயே இருக்கும் ஒழுக்க கேடான காரியங்கள்தான் அவை. எனவேதான் தேவன் சினம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நாகரிகத்திலே முன்னேற்றம் பெற்ற மனிதன் இதையெல்லாம் செய்கிறான் என்பதனாலே இது எல்லாம் சரி என்று தேவன் கூறுகிறதில்லை. தேவன் பாவத்தை பாவம் என்றே வெறுக்கிறார். இந்த காரணங்களினாலேதான் நாமும் தாவீதோடு கூட சேர்ந்து பாடலாம். எப்படி? சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் உலகத்திலே நடைபெறும் பாவங்களை குறித்து செயல்படுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் எல்லா பாவங்களையும் பூரணமாக அவர் அப்புறப்படுத்துவார். கர்த்தர்க்கே மகிமை உண்டாவதாக. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக மேசியாவின் பாடுகளையும் துன்பங்களையும் சிந்தித்தோம். மட்டுமல்ல, நாம் பாடுபடும் வேளைகளிலே, துன்பப்படும் வேளைகளிலே, துயரப்படும் நேரங்களிலே நம்மால் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஒருவர் நமக்கு உண்டு என்று சிந்தித்தோம். தேவனே நம்முடைய ஆறுதல். நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இந்த நேரத்திலேயும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ளவர்களாக அவரோடு வாழ்வோம் என்றால் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலனையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் அவரே நமக்கு தருகிறவராயிருக்கிறார். மட்டுமல்ல, நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்களை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரே நியாயம் செய்கிறவர். எனவே நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நாம் தீங்கு செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சிறந்த முறையிலே வேலை செய்கிறீர்கள், ஆனாலும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை தவறாக குற்றப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கிறார்கள், நெருக்கங்களை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து துக்கப்படாமல் கர்த்தருடைய பாதத்திலே உங்கள் காரியங்களை வையுங்கள். உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்காக விரோதமாக எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலேயே அதையும் பூரணமாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதுகாத்துக் கொள்வார். அவரே உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதனுடைய வாழ்க்கையிலே பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக கடந்து வந்தது போல, அந்த பென்யமீனனுடைய தீமையான வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது போல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கடினமான பாதைகளை கடந்து வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டவர்கள் பாதி பேர், தங்கள் கஷ்டங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாத எத்தனையோ பேர் இன்றைக்கும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்யும், அவர்களுக்கு நன்மை செய்யும். இந்த தீமையான காலங்களிலேயும் நெருக்கப்படும் காலங்களிலேயும் எப்பொழுதும் உம்மை அண்டிக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீர் என்ற பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ அனுதினமும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை நீரே பலப்படுத்தி வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.